இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மனசு முழுக்க மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்கான முயற்சியை நாம தான் எடுக்கணும். கடந்த காலத்துல நடந்த எந்த நினைவுகளா இருந்தாலும் அதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடாது. எதிர்காலத்தின பத்தின பயமும் இருக்கக்கூடாது. இத பத்தி தொடர்ந்து பேசுவோம். இதற்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
நான் காலையில டிராபிக்ல ஒரு மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். அப்ப அந்த ஒரு மணி நேரம் நான் அப்படியே நம்ம பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்ததுல ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய எண்ணங்கள் எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த காலத்துலதான். மறுபடியும் வந்து எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு உருவாச்சு. அப்பதான் நம்ம பேசினதெல்லாம் ஞாபகம் வந்து நானே உணர ஆரம்பிச்சேன். நான் நிகழ்காலத்துல இருக்கிறேன். எதுக்கு தேவையில்லாத கடந்த காலத்தையும் வரப்போற எதிர்காலத்தை பத்தியும் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நானே அமைதிப்படுத்திக்க பார்த்தேன். மறுபடியும் நான் நிகழ்காலத்துக்கு வரும்போது என்னை சுத்தி பார்த்தா டிராபிக் தான் இருந்தது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிகழ்காலம் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இந்த நிகழ்காலத்திலேயே எப்படி நம்மள வந்து தக்க வச்சுக்க முடியும்?
நம்ம நிகழ்காலத்துல இருக்கோம் அப்படின்னாலே அதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. எப்போ இந்த டிராபிக் கிளியர் ஆகும், நான் ஆல்ரெடி லேட் ஆயிட்டேன், எப்ப போய் நான் அங்க போய் சேருவேன் அப்படின்னா அது என்னுடைய எதிர்காலம் ஆயிடுது. அந்த எதிர்காலத்தை நினைச்சு என்னென்ன வேலைகள்லாம் தடைபட போகுது அப்படின்றத நினைச்ச உடனே நமக்குள்ள பயம் வரும். இல்ல என்னுடைய கடந்த காலம், நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது வீட்டுல இருக்கும் போது எதையெல்லாம் நான் செய்யல, எதையெல்லாம் விட்டுட்டு வந்தேன்,
நேத்து என்ன நடந்தது,
நேத்து என்ன நடந்தது, சோ அதையெல்லாம் உட்காந்து நினைச்சோம் அப்படின்னாலே உடனே என்னாகும், பதட்டம் வரலாம், இல்ல நம்முடைய மனசு குழப்பம் அடையலாம். எப்படி நாம நிகழ்காலத்திலேயே இருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த ஒரே நிலையை வந்து நாம எப்படி தக்க வச்சுக்கிறது, அதுல கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியை நாம எப்படி அனுபவம் செய்யறது அப்படின்றத தான் நாம பல விதமா பார்த்தோம். சோ நிகழ்காலத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை கடந்த காலத்தினுடைய வலியோ எதிர்காலத்தினுடைய பயமோ தான் வந்து போக்கிடுது. இப்ப நீங்க கேட்கலாம், நான் யாருக்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா என்ன பேசுறது?
ஆமா, ரெண்டு மணி நேரம் எதுவுமே இல்லையே பேசறதுக்கு. ஆப்வியஸா ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி பேசணும், இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி தான் பேசணும்.
சோ நாம யாருக்கிட்டயாவது பேசும்போது எதையா பேசிதான் ஆகணும் இல்லையா? பேசுறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எதையாவது கடந்த காலமோ எதிர்காலத்தை பத்தியோ பேசுறோம். இப்ப கடந்த காலத்தை பத்தி நாம எப்படி பேசுறோம் அப்படின்னா, யூஷுவலா அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது, அவங்க இப்படி நடந்திருக்க கூடாது, என்ன ஒருத்தர் ஏமாத்திட்டு
போன ஒரு விஷயம்,
எனக்கு இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்றதுதான் பேசுவோம். ஆனா அப்படி பேசும்பொழுது கூட நம்முடைய மனதின் நிலை என்பது எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுது அப்படின்றதுல நாம அதிகமான கவனத்தை வச்சுக்கணும். எந்தெந்த எண்ணம் உருவாகுதோ அந்த எண்ணத்திற்கேற்றாற் போல என்னுடைய பேச்சு வெளிப்படும். நான் வலிய உணர்ந்தேன் அப்படின்னா உடனே என்னுடைய பேச்சுல என்ன வரும்னா, அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது, அவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு வரும் இல்லையா? சோ என்னுடைய எண்ணத்தின் மீது நான் கவனம் வைக்கும் போது, இந்த சம்பவம் நடந்தது, இதனால இதை நான் கத்துக்கிட்டேன், அதை நான் சந்திப்பதற்கு எனக்குள்ள இந்த சக்தி என்பது உருவாகியது, நான் இப்படி அதை ஃபேஸ் செஞ்சேன், இப்படி நான் வளர்ந்தேன். சோ ஒவ்வொன்றத்திலையும் வந்து நம்முடைய கவனம் என்பது என் மேல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இதையெல்லாம் நான் பாடமாக கற்றுக்கொண்டேன், எவ்வளவுக்கு எனக்கு சக்தி தேவை இப்படிப்பட்ட மனிதர்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் ஒவ்வொன்றை நாம பேசும் பொழுதும் நாம அது சொல்லும் போது என்ன ஆகும்னா, நம்முடைய அந்த உணர்வு என்பது மேலாகும். நாம யாரை பத்தியும் குறையோ தவறோ சொல்லல. சோ நாம எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கல. அது மட்டும் இல்ல, குறையோ தவறோ சொல்லும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த எதிர்மறை எண்ணங்களை நான் உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கறேன். அதாவது யாரை பத்தியோ அவங்க கிட்ட தப்பா பேசும்போது அவங்களுக்கும் அவர்களை பத்தி தவறாக தான் எண்ணம் வரும் இல்லையா. ஆனா நான் அதை பத்தி பேசல, நான் எப்படி சக்திசாலியாக உணர்ந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன் அப்படி சொல்லும்போது நான் ஒரு சரியான ஒரு எண்ணத்தையும் உணர்வையும் அவர்களுக்கு கொடுக்கறேன், அவங்களையும் நான் மேம்படுத்துறேன், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை நான் வளர்க்கிறேன். சோ இப்படிப்பட்டதாக தான் நம்முடைய உரையாடல் இருக்கணும். நாம யார்கிட்டயாவது எதையாவது ஷேர் பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம் அப்படின்னா இதுலதான் நம்முடைய கவனம் என்பது இருக்கணும். நாம் நிகழ்காலத்துல இருந்து கடந்த காலத்தை பத்தி பேசினாலும் இல்ல எதிர்காலத்தை பற்றி பேசினாலும் ஸ்டில் நம்ம மகிழ்ச்சியை நிகழ்காலத்துல அனுபவம் செஞ்சுட்டே வர முடியும். அது மட்டும் இல்லாம நாம என்ன செய்யறோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த துக்கத்தை, நம்முடைய அனுபவங்களை, கடந்த கால நினைவுகளை, இவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி செஞ்சாங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்லும் போது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு வந்து நம்முடைய பிரச்சனை என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால வந்து அவங்களுக்கு கேட்கறதுல நிச்சயமா ஆர்வமும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கு ஒரு தீர்வையும் கொடுக்க முடியாது. இதையெல்லாம் சொல்லி சொல்லி நம்முடைய சக்தியை வந்து வீணாக்கி கொண்டே இருக்கும். நம்ம யூஸ்வலாவே என்ன பண்றோம்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் செஞ்சுட்டே இருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நாம் அதை சார்ந்து இருக்கிறோம். இவ்வளவு நாள் நமக்கு தெரியாது, ஆனா இந்த கடந்த காலமும் எதிர்காலமும் என்னுடைய மகிழ்ச்சியை நீக்குவது மட்டுமல்ல என்னுடைய சக்தியையும் வீணாக்குகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும்பொழுதுதான் விழிப்புணர்வோட இருப்போம். எப்போ நமக்கு அந்த உணர்வுகள் வருதோ அப்பவே நமக்குள்ள மாற்றங்களை நாம ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். மகிழ்ச்சியை நாம எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது முழுவதுமாக நம்முடைய கையில தான் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் அனைத்தையும் நாம செஞ்சுகிட்டே இருக்கணும்.
நிச்சயமா இந்த மாதிரி ஒரு முயற்சி தான் வந்து வந்து மகிழ்ச்சியை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா நீங்கி விடல, அது வந்து நம்ம தற்காலிகமா என்ன பண்றோம் அதை உருவாக்காம இருக்கிறதால அதை நம்மளால வந்து உணர முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு மணி நேரம் நம்ம டிராபிக்ல இருக்கும்போது எனக்கு வேற என்னமே தோணல. என்னுடைய கடந்த காலத்துல என்ன நடந்தது, எதிர்காலத்துல என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கூட சொல்லலாம் இல்லையா. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி விடுபடுவது?
ஸ்ட்ரெஸ் என்பது கூட ஒரு நார்மல், இயல்பான விஷயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. சோ நாம எதையாவது ஒன்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கணும், அதுதான் வந்து ஒரு நார்மலான பிஹேவியர், ஒரு இயல்பான விஷயம். இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே கிடையாது இல்லையா. பெரியவங்களாகட்டும் ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலும் டென்ஷன் சொல்லுவாங்க இல்ல கவலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சமீப காலமா என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேலை செய்யறவங்க இல்ல தொழிலதிபர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் மட்டும் சொல்றது இல்ல, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்யறதில்ல, உங்களுக்கு மத்தவங்களோட போட்டியே இல்ல, அதனால நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எதையுமே ஒரு போட்டியாக எடுத்துக்கொண்டால் அவங்களை விட அதிகமாக செய்யணும், அவங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் அதை அடைஞ்சே தீரணும். என்னுடைய கம்பாரிசன், நான் வந்து மத்தவங்களோட என்ன ஒப்பிட்டுக்கிறேன். இப்ப நான் இதை செய்யணும் அப்படின்னா என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அதற்கேற்ற கால அளவுக்கு ஏத்த மாதிரி நான் அதை பிக்ஸ் செஞ்சுட்டு நான் வந்து நிதானமாக எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி நான் அதை செய்வேன். எப்போ நான் மற்றவர்களோட அந்த காம்படிஷன் போட்டியில போடுறேனோ அப்ப என்ன ஆகும்னா செஞ்சே முடிக்க வேண்டும், செய்யலன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ நான் அவங்களை விட குறைந்தவனா அப்படின்ற எண்ணங்கள் தான் நமக்குள்ள மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இயல்பு அப்படின்றத நாம நம்ப ஆரம்பிச்சோம்.
ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, படிப்பு பத்தின ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா.
மன அழுத்தம் என்பது வேற, கவலை என்பது வேற. குழந்தைங்க படிக்கல அப்படின்னா படிப்பில் அக்கறை இல்லை, அதை பத்தி அவங்க கவலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நாம வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு குழந்தைங்க வந்து படிக்காம இருக்காங்க, அப்ப நாம என்ன சொல்றோம்னா,
உனக்கு உடனே கவலையே இல்லை, நீ படிக்க மாட்டேங்கிற, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாளைக்கு படிக்கணும்ன்ற பயம் இருக்கா உனக்கு
அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம ஆக்சுவலா உபயோகப்படுத்துற வார்த்தை என்னன்னா, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரு மன அழுத்தமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குழந்தைகளும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு ஒரே மன அழுத்தமா இருக்கு. எது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்குது அப்படின்னா, மிச்சம் நாளைக்கு எக்ஸாம் நடக்குது, அந்த எக்ஸாம நான் சரியா செய்ய முடியலன்னா, அதுல அதிகமான மார்க் வாங்கலன்னா, என்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யலன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அதுக்கப்புறமா எனக்கு சீட் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அந்த பயம் தான் ஸ்ட்ரெஸ்ஸா உருவாகும். அப்போ அந்த மாதிரி பயத்தோட அந்த மாதிரி எண்ணங்களோட அவங்க படிக்க உட்கார்ந்தாலும் அவங்களால படிக்க முடியும்,
நிஜமா முடியாது,
படிக்க முடியாது. ஒரு சில சமயம் நாம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் படிச்சுட்டு போனேன் இல்லையா, பெரிய பெரிய க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் கூட நான் நல்லா தான் வந்து எழுதினேன், எனக்கு நிச்சயமா நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனா ஆன்சர் பேப்பரை பார்க்கும்பொழுது என்னன்னா, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன சின்ன தவறுகளை நம்ம செஞ்சிருப்போம், அந்த தவறுகள் வந்து நம்முடைய மதிப்பெண்ணை குறைச்சிருக்கும். சோ இந்த சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய மைண்ட் வந்து அலர்ட்டா இல்லை. ஏன் மைண்ட் அலர்ட்டா இல்லை அப்படின்னா, நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய ஃபோக்கஸ் அப்படின்றது அங்க குறைவாக இருக்குது. நாம அப்படிதான் எழுதணும் அப்படின்றது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும், அதை நம்ம எழுதியிருக்க மாட்டோம். பெரிய பெரிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருப்போம், சாதாரணமா சொல்லுகிற விஷயங்கள்ல வந்து நம்ம கோட்டு விட்டுருப்போம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்,
கவனம்
இல்லை, கவனக்குறைவுன்னு கூட நம்ம சொல்றோம். இப்ப கான்செப்டே என்ன நடக்குது அப்படின்னா, நாளைக்கு தேர்வு அப்படின்னா இன்னைக்கு நாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா, அப்போதுதான் நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதை வந்து சரியாக வந்து நாம ஞாபகத்துல வச்சுக்க முடியும், நாம தேர்வுல வந்து சரியா எழுத முடியும், அதுல தேர்ச்சி பெற முடியும்.
ஆமா, பரீட்சை எழுதும் பொழுது அவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தால அவங்களால சரியா எழுத முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு.
நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி கொடுக்கறோம்னா, டென்ஷன் வந்து நார்மல், எப்பவுமே கவலைப்படணும், ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல், மன அழுத்தம் என்பது இயல்பானது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகளை தான் வளர்த்துட்டு வரோம். மற்றவர்களை தாண்டி நாம போக வேண்டும், மற்றவர்களுக்கு ஈக்குவலா நாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம கத்துக் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா, அவங்களுக்கு போட்டி மனப்பான்மை என்பது வரும். சோ அவங்களை விட நான் குறைவா மதிப்பு எடுத்தேன் அப்படின்னா, நான் எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மதிப்பு என்பது குறைந்து விடுகிறது, அது அவங்களுடைய மைண்ட்ல ஃப்ரேம் ஆயிடும்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த பரீட்சைக்கு அவங்களை தன்னைத்தானே தயார்படுத்திட்டு இருக்கும் போது திரும்ப திரும்ப நிறைய வாட்டி படிப்பாங்க. எவ்வளவுதான் அவங்க படிக்க நினைச்சாலும், மனப்பாடம் செய்ய நினைச்சாலும், அவங்களுக்கு ஒண்ணுமே மனசுல பதியாது.
அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கொஞ்ச நேரம் வந்து சைலன்ஸ்ல இருங்க, கொஞ்ச நேரம் உங்களை அமைதிப்படுத்திக்கோங்க, சொல்லுவோம்.
ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா படிங்க அப்படி எல்லாம் சொல்றது,
அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ரிலாக்ஸேஷன் அப்படின்றது என்னன்னா, நம்முடைய பழக்கமா இருக்கணும். எப்படிப்பட்ட நிலை வெளியில இருந்தாலும் உள்ள அமைதியாக இருக்கணும் அப்படின்றது நம்முடைய பழக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த நேரத்திலயும் நாம அதை செய்ய முடியும். நம்ம கான்சன்ட்ரேஷன் பத்தி பேசணும் இல்லையா. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நிகழ்காலத்தில் இந்த நிமிடத்தில் நான் சரியான எண்ணத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் கான்சன்ட்ரேஷன். அதாவது கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ நினைக்க கூடாது, ஃபோக்கஸ், அதுதான் கான்சன்ட்ரேஷன். சோ அதை நாம வந்து குழந்தைகள் கிட்ட பழக்கப்படுத்தல, அதனால அவங்களால ரிலாக்ஸ்டாவோ இல்ல அமைதியாவோ இருக்க முடியறதில்ல. இப்ப நாம ரிலாக்ஸ்டா இரு, அமைதியா இரு, சைலன்ஸ்ல இரு அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட, நமக்குள்ள உள்ள என்ன மாதிரி உணர்வு இருக்கு, டென்ஷனான ஒரு உணர்வு தான் இருக்கு. அவங்க நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் பண்ணணும், நல்ல இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கணும். சோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள், எதிர்காலத்துல வந்து இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயத்தை நாம உருவாக்குறோம், அதே பயத்தை அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கறோம். இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, மன அழுத்தம் என்பது இயல்பு அப்படின்னா, அதை நீக்கணும்னு நீங்க ஏன் ட்ரை பண்றீங்க?
அதுதான் நம்ம
இயல்பான ஒரு விஷயத்தை நாம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா. ஆனா நாம என்ன சொல்றோம், இதை நீக்கிடணும், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா, நான் வந்து சௌகரியமாக ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எனக்கு முழங்கால வலி இருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு அசௌகரியமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இது நிச்சயமா இயல்பான தன்மை கிடையாது. அதற்காக நான் முயற்சி செய்து அந்த வலியை போக்குகிறேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம வந்து அழுத்தம், மன அழுத்தம் என்பது இயல்புன்னு சொல்லிக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அதற்கு தெளிவு கிடையாது.
எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கம்மியா இருக்கலாம். அதாவது இந்த எக்ஸாமுக்கு நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், இல்ல வேற ஏதாவது ஒரு காம்படிஷன் வருதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனா இதே ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு வரும்போதுதான் வந்து நம்ம அதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை கூட இருக்கு இல்லையா.
நமக்கு எதுலையுமே ஒரு தெளிவான ஒரு அறிவு தேவை. இப்போ நாம என்ன சொல்றோம்னா, சின்ன சின்ன வகையான ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல், ரொம்ப இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம என்ன செய்வோம்னா, அதை நீக்குவதற்கு நாம எதுவுமே செய்ய மாட்டோம். இப்ப வந்து நமக்கு ஃபீவர் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அதாவது 100 டிகிரிக்கு மேல இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் நமக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்போம். அதுக்கு மேல எவ்வளவு இருக்குதோ எனக்கு வந்து ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்லி மருந்து எடுத்துக்குவோம் இல்லையா. மறுபடியும் எனக்கு அசதியா இருக்கலாம், இல்ல நான் வந்து சரியா கூட ஆயிடலாம். ஆனாலும் நாம என்ன செய்வோம் அப்படின்னா, மறுபடியும் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்து செக் பண்ணி அது குறைஞ்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து மருந்து எடுத்துக்கறத நிறுத்துவேன். சோ இது வந்து தெளிவு. ஆனா ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுல வந்து நமக்கு தெளிவு கிடையாது. எது வரைக்கும் போனா ஸ்ட்ரெஸ், எது வரைக்கும் நாம அதை தாங்கிக்கலாம் அப்படின்றது தெளிவு கிடையாது. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, கவலைகள் வந்து இருந்தது, சின்ன சின்ன கவலைகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது நம்மை சுத்தி, அதெல்லாம் இருக்கும் பொழுது நாம அதை தாங்கிக்கிட்டோம். இன்று இருக்கிற போட்டியிலையும், இன்று இருக்கிற சூழ்நிலைகளிலும், இன்று இருக்கிற பலவிதமான சமுதாயத்தினுடைய நிலையிலும் அதிகமாக வருது. ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, அதை தாங்கிக் கொள்ள ஆரம்பிச்சோம். இது இயல்பு கிடையாது, ஆனாலும் அதை தாங்கிக் கொள்ள ஆரம்பிச்சோம். தாங்கிக்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டதுனால நாம என்ன சொல்லிட்டோம், இந்த மன அழுத்தம் என்பது இயல்பானது,
சாதாரணமான ஒரு விஷயம்
சொல்லிட்டோம். ஒரு சில வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு எக்ஸாம் அப்படின்னாலே அந்த வீட்டினுடைய அந்த வாயுமண்டலமே மாறிடும். அதாவது யாருமே எதுவுமே பேசக்கூடாது, பேசக்கூடாது, வெளியில இருந்து யாரும் வரக்கூடாது, எந்த விதமான ஃபங்க்ஷனும் அப்ப போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ற ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கி சாதாரண நிலை அப்படின்றதே இருக்காது. அப்பவே அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிடும்னா, டென்ஷன் ஆயிடும். ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இருக்க மாதிரியும், நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பை நான் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனேயே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும். நம்ம என்ன செய்யலாம்னா, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம். அவங்க படிக்கிறதுக்காக ஒரு தனி அறைய ஒதுக்கி கொடுக்கலாம். ஆனா மற்றவர்கள் வந்து சாதாரணமா இருக்கலாம். இப்ப நாம டென்ஷனா இருக்கோம், பெற்றோர்கள் டென்ஷனா இருக்கும் அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு காமிச்சு கொடுத்துறோம். சோ என்னுடைய அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் என்கிற உணர்வு நான் உற்பத்தி செய்து அவர்கள்கிட்ட கொடுத்துட்டேன். குழந்தை பருவம் அப்படின்றது ஒரு முறை தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிகவும் அழகான பருவம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த குழந்தைகள் இன்று ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, மன அழுத்தத்திற்கு உட்பட்டு இருக்காங்க. இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க அதாவது ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்களுக்கு எக்ஸாம் வச்சு அந்த குழந்தைங்களை சேர்த்துக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 3-4 வயசு குழந்தைய கூட நாம என்ன பண்றோம்னா, தயார் செய்வோம். தானும் தயார் செஞ்சுக்குவோம், நாமும் டென்ஷன் ஆயிடும். அந்த குழந்தைக்கு டென்ஷன்னா என்னன்னு தெரியாது, நாமும் டென்ஷன் ஆயிடுவோம், அந்த குழந்தையும் டென்ஷன் படுத்திடுவோம். இதை நீ மறந்துடக்கூடாது, இதை சொல்லணும், இதை சரியா செய்யணும், இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்காது அப்படின்னா என்ன ஆகும்னா,
ஃபெயிலியர்க்கு அது வந்து பயப்பட ஆரம்பிக்கும்.
ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். சோ முதல்ல நாம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம் என்பது இயல்பு கிடையாது. அந்த மன அழுத்தம் என்பது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத முதல்லயே முயற்சி எடுக்கணும். அதை நாம குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பருவத்திலேருந்தே வந்து நாம சொல்லிக் கொடுக்கணும். ரிலாக்ஸ்டா இரு, எதிர்காலத்தை பத்தி நினைக்காத, போனதை பத்தி கவலைப்படாத, இப்போ நீ எதை செய்யணுமோ அதை செய் அப்படின்னு நாம சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து சொல்லி கொடுத்து வரும்பொழுது, அவங்களுக்கு பயம் இல்லாமல் வளர்க்கும் பொழுது, ஏமாற்றங்களை எப்படி எதிர்கொள்வது என்று வளர்க்கும் பொழுது, அவருடைய மனோபலத்தை அதிகப்படுத்தும் பொழுது, நாளைக்கு வெளியில போகும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் அவர்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் நாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியே வந்து அதிகமான போட்டி இருக்கு, நான் அவங்கள ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் மீறி நான் அதை அடையணும் அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தை நாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய சக்தி என்ன, நம்முடைய திறன் என்ன, அதை பொறுத்துதான் நம்முடைய வேலைகள், நம்முடைய சக்சஸ், நம்முடைய இலக்கு எல்லாத்தையுமே வச்சுட்டு அதை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மை சுற்றி சூழ்நிலைகள்ல சமுதாயத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதாவது நம்முடைய நாம் படிக்கிற பாடங்கள் வந்து கஷ்டமா இருக்கலாம், அதிகமான போட்டி இருக்கலாம், நம்முடைய
வேலையில கூட வந்து
பாத்தீங்கன்னா
நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம தகுதியை உயர்த்திக்கணும்.
சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல திசைகள்ல இருந்தும் பல கோணங்களிலிருந்தும் நமக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடிகளை நாம் சமாளித்துக் கொண்டுதான் வந்துட்டு இருந்தோம். இன்றைய சூழ்நிலைகள்ல இந்த நெருக்கடி என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு அந்த மன அழுத்தத்தை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மன அழுத்தத்தால் வரக்கூடிய மகிழ்ச்சிக்கு மாறான அந்த உணர்வுகளையும் இயல்பு என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப வந்து நம்ம சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த மெட்டல் ஷீட்ஸ் எல்லாம் ஃபேக்டரியில போடும் பொழுது அதுக்கு வந்து பிரஷர் கொடுப்பாங்க, அழுத்தத்தை கொடுப்பாங்க. எதெல்லாம் அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியுமோ, அதுக்கு சக்தி இருக்கோ, அதெல்லாம் சரியா இருக்கும். எதற்கெல்லாம் அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியலையோ அது உடஞ்சு போயிடும். அனைவருக்குமே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கடிகள் இருக்கலாம் இல்லையா, மன அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனா எல்லோருமே வந்து உடைந்து போறது கிடையாது. ஒரு சிலர் மனம் உடைந்து போகிறார்கள், ஒரு சிலர் அதை கடந்து போகிறார்கள், ஒரு சிலர் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரவர்களுடைய மனதினுடைய சக்தி, மனோபலம். சோ நாம என்ன செய்யணும்னா, நமக்கு வெளியில இருக்கிற அந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் அதிகமாக அதிகமாக நம் மீது கவனம் வச்சு நம்முடைய சக்தியையும்
எதிர்கொள்ற
சக்தியையும் நாம அதிகப்படுத்தி கொண்டே போகணும். ஆனா இந்த காலகட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வெளியிலேருந்து வர்ற அந்த அழுத்தங்கள், மன அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா என்னுடைய சக்தி என்பது எதிர்மறை எண்ணங்களாலும் பயத்தினாலும் ஏமாற்றத்தினாலும் குறைஞ்சுகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி ஆகும்போது என்னால எதையுமே தாங்கிக் கொள்ள முடிவதில்லை, என்னை எதையுமே எதிர்கொள்ள முடியல, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையில நாம இன்னைக்கு இருக்கும்.
ஆனா அழகா சொன்னீங்க, இத வந்து ஒரு ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். பத்து நெருக்கடிகள் எனக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பத்து நெருக்கடிகளுமே சமாளிக்க கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கணும். ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னவோ, ரெண்டு பிரச்சனைகள், ரெண்டு நெருக்கடிகளை சமாளிக்க கூடிய சக்தி தான். அப்ப அந்த எட்டு நெருக்கடிகள் என்னால சமாளிக்க முடியலன்னா அதுதான் என்னுடைய மன அழுத்தம் இல்லையா?
இன்றைக்கு இருக்கிற அந்த பத்து பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ நாளைக்கு நூறு ஆகலாம், அது ஆயிரம் ஆகலாம், அதிகமாயிட்டே போகலாம். ஆனா அதை பார்த்து நாம பயப்படக்கூடாது. அதை நாம சந்திக்கக்கூடிய அளவிற்கு சக்திகளை நாம் நமக்குள்ளே பலப்படுத்தி கொண்டே வர வேண்டும்.
சக்தி வந்து நம்மளுடைய சொந்த படைப்பு தான், அதை நான் எனக்குள்ள உருவாக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம்.
எப்போ அந்த மன அழுத்தம் குறைகிறதோ அப்பொழுது தானாகவே அவர்களுடைய கவனம் முழுவதும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல போயிடும். எந்த ஒருவர் தன்னுடைய மனநிலையை ஸ்டேபிளாகவும் ஒரு நிலையாகவும் வச்சிருக்காங்களோ, தன்னம்பிக்கையோடும் இருக்கோ, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது குறையும் என்பதற்கு பேச்சே இல்லை இல்லையா?
நிச்சயமா நமக்குள்ள அந்த சக்தி, அந்த எனர்ஜி லெவல் அப்படின்றது வந்து மேல ஓங்கி இருந்தாதான் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து திறமையா, அது வந்து ரொம்ப அழகா செஞ்சு முடிக்க முடியும். ஆனா எங்களுக்குள்ள எழுகின்ற அந்த கேள்விகள் தான் வந்து நாங்க எங்க சிந்திக்கிறோமோ, எங்க எங்க எண்ணம் தொடருதோ அங்கேயே அது தடைப்பட்டு விடுகிறது. ஏன்னா எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலோ இல்ல தெளிவுறையோ தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தாலதான். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கேள்விகள் எப்போ நிற்கும் அப்படின்னா, நமக்கு அதற்கான விடை தெரியும் பொழுதுதான். இந்த நிகழ்ச்சி அதுக்காகத்தான். வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு விடை கொடுக்கறது தான் எங்களுடைய முயற்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடையுது. உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரிக்கு கூட உங்களுடைய இமெயில நீங்க அனுப்பலாம். இப்போ நாங்க விடைபெற தருணம் வந்தாச்சு. ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி